சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் அத்தியாயம் 6. யவனன் கிளேசியஸ் கடல் வேந்தனை நோக்கி முகத்தை உயர தூக்கி செவ்விய தனது இதழ்களால் நிலக்கள்ளி அழைப்பையும் விடுவித்தானாலும் அந்த கொள்ளைக்காரன் அவள் அழைப்பை ஏற்றானில்லை. அவள் கன்னத்தை மெதுவாக தடவி கொடுத்து கழுத்தில் இருந்து அவளது கைகளையும் தூக்கி கட்டிலில் பழையபடி அவளை படுக்க விட்டான். சுள்ளியாற்று காற்றால் அலைந்து அவள் உடலின் பல பாகங்களையும் வெளிப்படுத்தியிருந்த சேலையையும் சரியாக இழுத்துவிட்டு மூடினான். தனது மகள் வழியே அவன் கழுத்தை வளைத்து முகத்தை தூக்கிய உடனேயே கடல்வேந்தன் சரசத்தை துவக்கி விடுவான் என்றும் நிலக்கள்ளியின் தூய்மையெல்லாம் பறந்துவிடும் என்றும் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக நடந்த நிகழ்ச்சிகளை கண்ட அமைச்சர் அழும்பில்வேள் பெரும் வியப்பை அடைந்தார். கடல்வேந்தனை பற்றி உலாவும் நற்செய்திகளுக்கு நியாயமும் இருப்பதாக அந்த சமயத்தில் அவருக்கு தோன்றியது. மேலும் அவர் கண்ட காட்சி அவரை வியப்புக்கு மட்டுமின்றி அச்சத்தையும் ஊட்டியதால் அவர் பெரிய மௌனியானார். ஏதோ கேட்க வாயெடுத்த சஞ்சயனையும் தமது ஒரே பார்வையால் அடக்கினார். வெளி அறையில் நிலக்கள்ளியை மீண்டும் பழையபடி படுக்க வைத்த கடல்வேந்தன்,
நிலக்கள்ளி, அடுத்த உள்ளறையில் உன் தந்தையும் சஞ்சயனும் இருக்கின்றார்கள் என்று மெதுவாக கூறினார்.
அப்படியா என்று அவள் கேட்டால் அது ஏதோ சாதாரண சம்பவம் போல கடல்வேந்தன் அவளை நோக்கி புன்முறுவல் செய்து,
நிலக்கள்ளி, அவர்கள் இருப்பது உனக்கு அச்சத்தை அளிக்கவில்லையா என்று வினவினான்.
நிலக்கள்ளியின் முகத்தில் மோகன சாயை ஒன்று படர்ந்தது. உங்களுடன் இருக்கும் போது எனக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் அச்சம் ஏற்படுவது கிடையாது என்றாள் இதழ்களில் இளமுறுவல் கூட்டி.
ஆமாம், தந்தையைத்தான் நீங்கள் என்னோடு அழைத்து வந்தீர்கள். தூதர் எங்கு வந்தார்
என்று வினவினாள் அவள். கடல்வேந்தன் லேசாக சிரித்தார்.
சஞ்சயன் எப்படியும் என்னை கண்டுபிடிக்க முயலுவான் என்பது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆகையால் அவனை அழைத்து வர எனது படுகோட்டிகளில் ஒருவனை ஆற்றங்கரையில் இருக்க செய்து நான் எதிர்பார்த்தபடிதான் எல்லாம் நடந்தது. அந்த படுகோட்டி யார் தெரியுமா என்று சஞ்சயன் வந்ததற்கு காரணமும் சொல்லி படுகோட்டியை பற்றி வினா ஒன்றையும் தொடுத்தான் வாலிப கொள்ளைக்காரன்.
நிலக்கள்ளி தனது அஞ்சன விழிகளை அகல விரித்து, யாரது என்று வினவினாள்.
நம்மோடு பரணரிடம் தமிழ் படித்தானே நற்கிள்ளி, நினைவிருக்கிறதா உனக்கு
என்று வேந்தன் வினவினான்.
இருக்கிறது, பெரிய வாழ்வீரன், சோழர் சொந்தக்காரன்.
நிலக்கள்ளியின் சொற்களில் வியப்பு தெரிந்தது.
இப்பொழுது கொள்ளைக்காரன் எனக்கு அடுத்தபடி மரக்களத்தை செலுத்த வல்லவன் அவன் ஒருவன் தான். ஆனால் இன்னும் அவனுக்கு கவிதை பைத்தியம் போகவில்லை.
வேந்தன் சொற்களில் ஏளனம் இருந்தது. நிலக்கள்ளி இதழ்களை குவித்து விசாரித்தாள் அழகாக.
அவரை ஏன் ஏளனம் செய்கின்றீர்கள்? உங்களுக்கு இல்லையா கவிதை பைத்தியம்? எந்த அபாயம் இருந்தாலும் வாரத்திற்கு இருமுறையாவது நீங்கள் பரணரிடம் கவிதை படிக்க செல்வதில்லையா
என்றாள் குவித்த இதழ்களால். அப்படி அவள் இதழ்களை குவித்து சொற்களை சொல்லியதால் சொற்கள் குழலிலிருந்து வரும் ஸ்வரங்களைப் போல் இன்பமாக ஒலித்தது. அதை கவனிக்கவே செய்த கடல்வேந்தன் திடீர் என்று நிமிர்ந்து உட்கார்ந்து தூரத்தில் இருந்து பெரிதாக வாசலுக்கு வந்துவிட்ட மாலுமிகளின் இறைச்சலை காதில் வாங்கினான். அவ்வளவுதான், நிலக்கள்ளியை கட்டிலில் இருந்து தனது இரு கைகளாலும் வாரி எடுத்தான். கட்டிலின் முகப்பில் உட்கார்ந்த வண்ணம் அவளை தனது மார்பை நோக்கி இழுத்து ஆனால் புதைய விடாத நிலையில் நிறுத்தி செவிகளை தீட்டிக் கொண்டான். நன்றாக குடித்து வெறிபிடித்த மாலுமிகள் அந்த இல்லத்தின் வாயிலே நின்று இறைந்தார்கள். யாருடனோ சண்டையும் போட்டார்கள். அவர்களை தடுத்து நின்றது தனது படகோட்டியே என்பதை குரலில் இருந்து நிர்ணயித்துக் கொண்ட கடல்வேந்தன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். உள்ளே புக முயன்ற கொள்ளைக்கார மாலுமிகளை வாயிலேயே தடுத்து நின்ற நற்கிள்ளி,
ஏய் மடையர்களா, இப்பொழுது தலைவரை பார்க்க முடியாது, பார்த்தால் உங்கள் தலை போய்விடும்
என்று இறைந்து கூவியது உள்ளே இருந்த கடல்வேந்தன் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. இருப்பினும் நற்கிள்ளி நீண்ட நேரம் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை கடல்வேந்தன் உணர்ந்தே இருந்ததால்,
நிலக்கள்ளி, இப்பொழுது நாம் இருக்கும் நிலையிலேயே இருக்க வேண்டும், மாலுமிகள் உள்ளே நுழைந்தாலும் நீ இம்மி கூட அகலாதே என்று எச்சரித்தான்.
அவன் நினைத்தபடிதான் சகலமும் நடந்தது. வெளியே இருந்த மாலுமிகள் நற்கிள்ளியை பார்த்து பெரிதாக நகைத்தார்கள்.
பாட்டு பாடும் நற்கிள்ளி
என்று ஒரு மாலுமி பல்லவி எடுத்து பாட, அடுத்தவன்
இடம் கூடடா கொஞ்சம் தள்ளி
என்று பாடி முடித்தார். பல்லவியை அடுத்து அதே வரிகள் திரும்ப திரும்ப பாடப்பட்டன. அப்படி பாடிய வண்ணம் நற்கள்ளியை திடீரென சூழ்ந்து அவனை தலைக்கு மேல் தூக்கி கொண்ட மாலுமிகள் அவனை சுழற்றி தூரத்தை எறிந்துவிட்டு உள்ளே நுழைந்த போது பாடிக்கொண்டும் தாளம் போட்டுக் கொண்டும் வந்தனர். ஆனால் சற்றென்று அவர்கள் பாட்டும் நின்றது, தாளமும் நின்றது. கடல்வேந்தன் இருந்த அறைக்கு வெளியே இருந்த மூதாட்டி
அவர்களை அறைக்குள் செல்லாதபடி தடுத்து,
உங்களுக்கு புத்தி கெட்டுவிட்டதா
என்று சீறினாள். அந்த கூட்டத்தின் முதலில் நின்ற யவனன், தலைவரை பார்க்க வேண்டும், அவசரம் என்றான்.
அதற்கு வரும் முறை இதுதானா
என்று சீற்றத்தோடு கேட்டாள் மூதாட்டி. மாலுமிகள் குடித்து விட்டார்கள், யவனன் காரணம் சொன்னான்.
குடித்தவர்களை இங்கு ஏன் அழைத்து வந்தாய்?
மூதாட்டியின் குரல் அதிகாரத்தோடு ஒலித்தது. நான் அழைத்து வரவில்லை, நான் போகுமிடம் தெரிந்ததும் அவர்களை தொடர்ந்தார்கள். யவனன் குரலில் பணிவு சிறிது தெரிந்தது.
நீ ஏன் தடுக்கவில்லை?
மூதாட்டி வினவினாள் சீற்றத்தோடு. இந்த நிலையில் அவர்களை யாரும் தடை செய்ய முடியாது என்பது உங்களுக்கே தெரியும் என்றான் யவனன். அதுவரை வாழாவிருந்த மாலுமிகள் மீண்டும் பாட ஆரம்பித்தார்கள். ஒருவன் பெரிதாக ராகம் இழுத்தான். சிலர் சிரித்தார்கள், சிலர் அழுதார்கள், சிலர் பழைய பாட்டை தொடங்கினார்கள். இருவர் யவனனை பின்னால் இருந்து தள்ள அவன் மூதாட்டியின் மேல் விழப்போக, மூதாட்டி சற்றென்று நகர்ந்து விடவே யவனன் அறை கதவில் முட்டி கொண்டான். அதன் விளைவாக சரியாக தாளிடாத அந்த கதவு சரில் என்று திறந்தது. உள்ளே தங்கள் கண்முன்பு எழுந்த காட்சியை கண்ட மாலுமிகள் திக்பிரமை கொண்டார்கள். மாலுமிகளால் தள்ளிவிடப்பட்ட யவனனும் எழுந்து நின்றான். நெட்டையாக மாலுமிகள் திடீரென்று நகைத்தனர். இறைந்து தலைவரே தலைவரே பாட்டு சேர்த்தார்கள். தாளத்தை பெரிதாகவே போட்டார்கள். இருவர் குடிவெறியில் நாட்டியம் ஆடவும் தொடங்கினார்கள். இத்தனைக்கும் கடல்வேந்தன் அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை. பின்னால் யவனன் நின்றிருந்தது எப்படியோ புரிந்தது அவனுக்கு. தனது கையில் ஏந்தி நின்ற ஏந்திழி கீழே விடாமலேயே கேட்டான்,
கிளேசியஸ், இங்கு என்ன வேலை உனக்கு என்று.
முக்கிய வேலை என்று கிளேசியஸ் விரைந்து நின்று தலை வணங்கினான் கடல்வேந்தன் முதுகுக்கு.
இவர்களை ஏன் அழைத்து வந்தாய்?
வேந்தனின் அடுத்த கேள்வியில் சொற்கள் சுடச்சுட சீறி வந்தன. நான் அழைத்து வரவில்லை. யவனன் குரலில் அச்சம் இருந்தது.
அவர்களாக வந்தார்களா?
ஆம்.
நீ ஏன் தடுக்கவில்லை?
தடுக்க முடியவில்லை, சற்று முன்பு என்னையே கீழே தள்ளிவிட்டார்கள்.
அதாவது உனக்கு தலைவனாயிருக்க தகுதி இல்லை
என்று கடல்வேந்தன் மெதுவாக நிலக்கள்ளியை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு கட்டிலின் முகப்பில் திரும்பி உட்கார்ந்த யவனன் மீதும் பின்னால் இருந்த மாலுமிகள் மீதும் தனது கண்களை ஓடவிட்டான். அந்த பார்வை மாலுமிகளின் குடிவெறியையும் உடைத்திருக்க வேண்டும். கூச்சலும் பாட்டும் மந்திரத்தால் அடங்கியவை போல் அடங்கின.
சரி, நீ வந்த வேலையை சொல் என்று வினவினான் கடல்வேந்தன்.
யவனன் தனது கண்களை கட்டிலை நோக்கி ஓடவிட்டான். பிறகு கேட்டான், இங்கேயே சொல்லலாமா என்று.
சொல்லலாம், சுருக்கமாக சொல் என்றான் கடல்வேந்தன்.
இன்று நள்ளிரவில் சஞ்சயன் வீரர்கள் 10 பேர் தங்கள் பெரிய மரக்களத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று மேலும் சொல்ல பயந்து நிதானித்தான் யவனன்.
சொல் மேலே.
கட்டளை சுரீர் என்று பாய்ந்தது யவனன் மீது. நள்ளிரவில் வந்ததால் மாலுமிகள் சற்று அசிரத்தையா இருந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் அறையில் நுழைந்து சோதனை போட்டார்கள். வெளியே வரும்போதுதான் பார்த்தோம். 4 கொல்லப்பட்டார்கள், 2 சிக்கிக் கொண்டார்கள். 4 கடலில் குதித்து ஓடிவிட்டார்கள். சிக்கியவர்களை காரணத்தை கவைத்தோம். அவர்கள் சொல்லித்தான் அவர்கள் சஞ்சய ஆட்கள் என்று தெரிந்து கொண்டோம். சஞ்சயனை பிடித்து வந்து சித்திரவதை செய்ய துடிக்கின்றார்கள் மாலுமிகள். அதனால் தான் குடித்து விட்டு வந்திருக்கிறார்கள்.
மேலே சொல்.
அழும்பில் மேல் இருக்கின்றார் அல்லவா?
ஆம்.
அவர் கழுத்தை திருகி கடற்கரை கழுகுகளுக்கு போட வேண்டும் என்று மாலுமிகள் கூவுகின்றார்கள்.
கடல்வேந்தன் கட்டிலின் முகப்பில் இருந்து எழுந்து நின்றான். அமைச்சர் என்ன செய்தார் என்று கேட்டான் அமைதியாக.
அவர்தான் சஞ்சயனை தூண்டியதாக மாலுமிகள் கருதுகிறார்கள். தங்களை பிடிக்க அவர் சபதம் செய்திருப்பதாகவும் முசிறியில் வதந்தி உலாவுகிறது.
இதை சற்று சீற்றத்தோடு சொன்னான் யவனன். 6
உயரத்துக்கு யவனனுக்கு மேல் நின்ற கடல்வேந்தன் லேசாக நகைத்தான்.
இம்மாதிரி விஷயங்களில் நீங்கள் எத்தனை நாளாக முடிவெடுக்கின்றீர்கள்
என்று வினவினான் நகைப்பினோடு. யவனன் உடல் சிதறி நடுங்கியது. முடிவை யாரும் எடுக்கவில்லை தலைவரே, வதந்தியால் மாலுமிகள் குதித்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் சஞ்சய நாட்கள் நமது கப்பலுக்கு வந்தார்கள். இனி சஞ்சயனையும் அமைச்சரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறார்கள். உங்கள் சம்மதம் பெறவே வந்திருக்கின்றார்கள்
என்று சமாளிக்க பார்த்தான் கிளேசியஸ்.
கடல்வேந்தன் சற்று திரும்பி கட்டிலை பார்த்தான்.
இந்த கட்டிலில் இருப்பது யார் தெரியுமா உனக்கு
என்று வினவினான் நிலக்கள்ளியை சுட்டிக்காட்டி.
தெரியாது தலைவரே என்றான் யவனன். அமைச்சரின் மகள், அவர் மாளிகையிலிருந்து தூக்கி வந்திருக்கிறேன் என்று. அமைச்சரை பழிவாங்க உங்களை போன்ற முட்டாள்களின் உதவி எனக்கு தேவையில்லை. மடத்தனமாக நீங்கள் மந்திரி இல்லம் சென்றால் அங்கு சேரர் படை வீரர்களால் அழிக்கப்படுவீர்கள். நான் அழைத்து செல்லாத இடத்துக்கு என் உத்தரவில்லாமல் யாரும் செல்ல முயலக்கூடாது, புரிகிறதா
என்று பேசிய கடல்வேந்தன்,
முதலில் இவர்களை அழைத்து செல், நாளை சந்திப்போம்
என்று கையை வாசலை நோக்கி காட்டினான். யவனன் திரும்பினான். ஆனால் மாலுமிகள் அசையவில்லை, நகைத்தார்கள் பெரிதாக. கடல்வேந்தன் பார்வை உக்கிரமாயிற்று. அடுத்த முறை நகைப்பவன் நிற்கும் இடத்திலேயே பிணமாகி விடுவான் என்று அவன் சொற்கள் உள்ளிருந்த உக்கிரத்தை பிரதிபலிக்கவில்லையானாலும் கடல்வேந்தன் எரிமலையின் நிலையில் இருப்பதை அவன் உணர்ந்தான். அடுத்து என்ன நடக்கும் என்பதை யாரும் ஊகிக்க முன்பு கடல்வேந்தன் எதிரே நின்ற யவனனை இடித்து தள்ளி கொண்டு மாலுமிகள் கூட்டத்தில் நுழைந்து அவர்களில் ஒருவனை தூக்கி வாசலை நோக்கி வீசி எறிந்தான். அடுத்தவனும் அதே விதத்தில் வாசலை நோக்கி பறந்த பின்பு, நான் நிதானம் தவற முன்பு ஓடிவிடுங்கள் என்று சீறினான் கடல்வேந்தன். அடுத்த மாலுமிகள் முனகிக் கொண்டு வெளியேற தொடங்கினர். யவனனும் அவர்களை தொடர்ந்தான். ஆனால் அவன் முகத்தில் சந்தேகம் நிரம்பி கிடந்தது. கடல்வேந்தன் எதையோ மறைக்க பார்க்கின்றான் என்ற எண்ணம் அவன் மனத்தில் மீண்டும் எழுந்தது. அதனால் மெதுவாகவே நடந்தவன் வாயிலுக்கு வந்ததும் மாலுமிகளை அனுப்பிவிட்டு தான் மட்டும் அந்த இல்லத்தின் அருகில் இருந்த சிறு குடிசைக்குள் நுழைந்து இல்லத்தின் வாயிலின் மீதே கண் வைத்திருந்தான். யவனனும் மாலுமிகளும் சென்றதும் அமைச்சரும் சஞ்சயனும் உள் அறையை விட்டு வெளியே வந்தனர். நிலக்கள்ளி என்று தொடங்கினார் அமைச்சர். நான் உங்கள் மாளிகையில் சொன்னபடி நாளை வந்து சேருவாள் என்றான் கடல்வேந்தன். அதுவரை என்று மென்று விழுங்கினார் மந்திரி. அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கடல்வேந்தன் அவர்களை மீண்டும் அறைக்குள் செல்ல பணித்தான். இம்முறை அமைச்சரும் தூதனும் எந்த ஆட்சேபனையும் கிளப்பாமல் உள் அறைக்கு சென்றனர். அடுத்து கடல்வேந்தன் மூதாட்டியை அழைத்து, அம்மா, நிலக்கள்ளியை பார்த்துக்கொள், நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இல்லத்தின் வாயிலுக்கு வந்து இருபுறமும் நோக்கினான். பக்கத்து குடிசையில் எரிந்த விளக்கிற்கு முன்னால் வாயில் வரை ஓர் உருவத்தின் நிழல் நீண்டு விழுந்ததை கவனித்தான். பிறகு சடசடவென்று படிகளில் இறங்கி யவனன் இருந்த குடிசையை நோக்கிச் சென்றான். திடீர் என்று குடிசை முன்பு தோன்றிய கடல்வேந்தனை கண்ட யவனன் திகைப்போடும் பிரமிப்போடும் எழுந்தான். கடல்வேந்தன் கண்களில் கொலை குறி துளிர்த்து சுடர்விடுவதை பார்த்தான். இனி விஷயம் தலைக்கு மேல் போய்விட்டதை உணர்ந்தான். அன்று வரை கடல்வேந்தன் உத்தரவை மீறி யாரும் பிழைத்தது இல்லை என்பதை அறிந்திருந்ததால் தனது இடையில் இருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டான். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.